करिष्यामि सत्यं करिष्यामि धर्मामावे तत्तत्कारामावे आलयमान आलयमत्कारम् ओम शांति 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 श्रीमान्श्रीय नमः श्रीमान्श्रीय नमः श्रीमान्श्रीय नमः
Shale. மறுதினம் சபை கூடுகிறது. சபையில் யாம் அமர்ந்திருக்கிறோம். முன்னே சிங்கம் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரிஷிகள், சப்த ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், மும்மூர்த்திகள் எல்லோரும் சபையில் மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா நமது சபை எப்படி இருக்கும் என்று. நாம் எப்போதும் பார்த்திருக்கிறோமே. நாம் அந்த சபைக்கு இப்போது நாம் எல்லாம் போகிறோம். நீங்களும் அங்கே சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள். சபையோர்களே, என்றும் உங்களை காக்க இந்த செங்கோலாட்சி எனது நடக்கட்டும். நான் நடத்துவேன். தர்மம், தர்மம் என்னும் சொல்லும் பொழுது யுக தர்மங்கள் என்று இருக்கிறது. முன்பே நாம் சொன்னதின் படி ஒரு யுகத்திற்கு நான்கு தர்மங்கள் ஏற்படுகின்றன. அதனால் அந்தந்த தர்மப்படி நாம் நடக்க வேண்டும். தர்மத்தை மீறி நாமும் நடக்கக்கூடாது. இறைவனையாக இருந்தாலும் பூமியினுள் வந்தால் பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு பிரகிருதியின் தர்மத்தை மேற்கொண்டு அதன்படித்தான் நடக்க வேண்டுமே அன்றி பிரகிருதியின் தர்மத்தை மீறுவது சாத்தியமல்ல, அதை மீறவும் கூடாது. நாம் இந்த தர்மத்தில் தர்மத்தை மேற்கொண்டால் அந்த தர்மத்தின்படி அந்ததை நாம் கடைபிடிக்க வேண்டும். முறையாக பார்க்கும் பொழுது தர்மம் எல்லாம் கடைசியான கலியுகத்தில் மாறிக்கொண்டே வரும். அதுவரையில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பிரிவிலும் பிரளயம் ஏற்படும். இப்பொழுது முறைப்படி பார்க்கும் பொழுது நமது முதல் யுகத்தின் மூன்றாம் பாகத்திற்கு வருகிறோம். இதுவே பார்த்தீர்களா, இதுவரையில் நடந்ததே மூன்று பாகம் ஆகிவிட்டது பூமிக்கு. அவர்களுக்கு ஒரு நாழிகை, நமக்கு மூன்று பாகம் போகும். கணக்குகள் நிறைய இருக்கிறது. கணக்கை தெரிந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அதைவிட எதை முக்கியமோ அதை எடுத்துக்கொண்டால் நல்லதாகும். சரி, முன்னே செல்வோம். அதனால் இந்த தர்மத்தின்படி நான், அதாவது தேவியின் பிரவாகமே இங்கே முக்கியமாக அமைகிறது. அதனால் நாம் ஜெயிப்போம் என நம்பிக்கை இருக்கிறது. யாம் முன்னே செல்கிறோம் அதன்படி எல்லோரும் செயல்படலாம். நான் பிரிவுகள் சொல்லித் தருகிறேன். இந்த பண்டாசுரனை அவ்வளவு சுலபத்தில் உங்களால் அழிக்க முடியாது. அவன் முக்குண கோட்டை அமைத்து அதன் நடுவில் இருக்கிறான். அதனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. எங்கு சற்று சுலபம் என்று யோசித்து அவ்வழி நாம் புக வேண்டும். அப்படி புகுவது என்றாலும் அவ்வளவு சுலபம் அல்ல. இன்னொரு இடத்தில் ஒரு பிரிவு செல்ல வேண்டும். அப்போது எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்ற ஒரு குழப்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். தேவர்களே, நான் வந்த கதையை முதலில் சொல்கிறேன், கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்வம் ஏற்படக்கூடாது. நமது செயலை நாம் சரிவர செய்ய வேண்டும் என்றால் கர்வம் ஏற்பட்டால் ஒன்றும் நம்மால் செய்துவிட முடியாது. அதனால் கர்வம் ஏற்கொள்ளாமல் நாம் இதை சரிவர செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்வம் இல்லாமல் செய்ய வேண்டும். சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் கர்வப்பட்டதும் என்ன நடந்தது, எப்படி ஆனது என்றெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏன் இந்த கர்வம் உற்பத்தி ஆனது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷிகளே, முனிவர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். திருமாலே, முன்பு ஒரு சமயம், அதாவது தேவியிடமிருந்து நீங்கள் வந்த பிறகு தேவியை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? ஆமாம் தாயே. அப்படி ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் யோகத்தில் இருந்து நித்ரையை மேற்கொண்டீர்கள். அதாவது நித்ரையில் இரண்டு உண்டு. நாம் நித்ரை செய்வது போக நித்ரை என்பது. கனவுகள் காண்போம், நம் சௌரியத்திற்கு நாம் உறங்குவோம், இது போக நித்ரை. யோக நித்ரை என்பது எப்போதும் ஜபத்தில் இருப்பது. ஜபத்தில் இருக்கும் பொழுது அந்த உடம்பிற்கு சற்று ஓய்வு தேவை. அது அப்படியே உறங்கும், மீண்டும் ஜபத்தை தொடங்கும். மகாவிஷ்ணுவே, தாங்கள் அப்படி மெய்மறந்து யோக நித்திரையில் இருக்கும் பொழுது இரு சக்திகள், அதாவது உம்மிடம் இருந்து வெளிவந்தன. அவை வெளிவந்ததன் ஆவேசத்தில் அது கொடூரமாக இருந்தது. ஏன் என்றால் வெளிவந்தவுடன் தனக்கு ஆவேசம் வந்துவிட்டது. அது என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதைத்தான் நாம் மதுகைடவர்கள் என்று சொல்கிறோம். அது உக்ரமாகியது. அப்போது பிரம்மதேவருக்கு ஒரு அசரீரி வாக்கு வந்தது. பிரம்மதேவரே, உங்கள் நித்ரையிலிருந்து எழுந்து இந்த, அதாவது அவர் தியான நித்ரை, நித்ரை என்பது தியானம், அவர் தியான நித்ரையிலிருந்து எழுந்து இந்த இருவரை சமாளிக்க மகாவிஷ்ணுவை தனது யோக நித்ரையிலிருந்து எழுப்பவும். நீங்கள் முதலில் எழுந்திருங்கள். இந்த இரண்டு சக்திகள் தோன்றியதால் இந்த 27 மண்டலங்களும் நிலை குலைந்து இருக்கிறது. அதனால் பிரம்மனால் படைப்பு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து அவர் ஒரு யோக நித்திரை அதாவது ஜபத்தில் இருந்து விட்டார். அந்த நேரத்தில் அசரீரியாக ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி தேவி சொல்ல, இவர் அதில் இருந்து மீட்டு மகாவிஷ்ணுவை நோக்கி, ஆஹா, தாங்கள் யோகத்தில் இருக்கிறீர்கள், யோகத்தில் நித்திரை இருப்பதால் இந்த நித்திரையை உலகிற்கு மாயை என்னும் சொல்லார் அனுப்பிவிடுகிறேன். அதனால் அவர் அந்த நித்திரை யோகத்தை தனியாகவும் நித்திரையை தனியாக பிரித்து இரு சக்திகளாக்கி அந்த இரு சக்திகளில் நித்திரையை அனுப்பிவிட்டார். அதுதான் பூவுலகம் அங்கங்கும் எங்கெல்லாம் பூமி உற்பத்தி ஆகிறதோ அங்கே மாயாசக்தியாக திகழ்கிறது. இனி யோகத்தின் மூலம் மகாவிஷ்ணு அவர்கள் பார்க்கிறார், ஆஹா, இரு அசுரர்கள் அதாவது இது கொடிய சக்திகள் இருக்கின்றன, இந்த இரண்டையும் நாம் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று இருவரையும் தனது தந்திர யுக்தியால் அவர் மீண்டும் உள்ளில் எடுத்துக்கொள்கிறார். இரு சக்திகள் வெளியில் வந்த சக்தியை மீண்டும் உள்ளே எடுத்துக்கொள்கிறார். மதுகைடவர் என்னும் அசுரர் தோன்றினார். பிரம்மனால் துதிக்கப்பட்டு பிறகு தந்திரத்தால் இவ்விருவரை வென்றார். இது நமது மகாத்மியம். இதுதான் முதல் அத்தியாயமாக தொடங்குகிறது. அங்கேயே அப்படி நித்ரையிலிருந்து இவர் அழிக்கும் பொழுது இங்கே அனைத்து மண்டலங்களும் அதிரத் தொடங்கின. இந்த 27 சூரிய மண்டலமும் திசை குலைந்து போயின. என்ன செய்வது என்று தெரியாமல் இன்னும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாய் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஸ்ரீவோம் ஆதிசக்தியிடம் ஒளிகள் தோன்றின. அதிலிருந்துதான் நானும் பூமி இந்த பூமியினுள் நுழைந்தேன். சட்டப்படி சிஷ்யர்களே, எனது பிறந்த நாள் என்பது நமது தேவி தரிசனத்தின் இரவு. ஏனெனில் அங்கிருந்து தோன்றியதால் நேராக இங்கு வரவும் தேவியின் பார்வை என் மீது படவும் இந்த பூமியை தன் தானே சுற்ற தொடங்கியது. அதாவது ஆங்கிலத்தில் நாம் நார்த் போல் ஆக்சஸ் தொடங்கியது என்று சொல்லலாம். கணக்கு வேண்டுமானால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்று தொடங்கியதோ அன்று என்று. அதனால் இந்த நிலைகள் இந்த 27 சூரிய மண்டலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கியது. சரியாக சரியாக அமைதிகள் நிலவியது. தன்னைத்தானே சுற்றும் மற்றும் சூரியனை சுற்றியும் வர எல்லா கோள்களும் ஏதுவாயின. நிலை குலைந்த போது தேவர்கள் அதிசயத்தில் பார்த்தார்கள், என்ன இங்கே நிலை குலைகிறது என்று. பிறகு அது சரியானது. இவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள், நமது பார்வையால் அது சரியாகிவிட்டது. யார் பார்வையால் எது சரியாக முடியும்? எதுவும் யாராலும் முடியாது. எவை எப்படி நடக்க வேண்டுமோ அவை அப்படித்தான் நடக்கும். ஆனால் இவர்கள் கர்வத்தில் எங்களால் தான் இவை அனைத்தும் நடந்தன என்று கர்வம் மேற்கொண்டு ஆனந்தித்தனர். அந்த நேரம் பார்த்து சிவம் ஆதிசக்தி தேவியானவள் என்னிடம் உரைத்தாள், நீ ஒரு சிறு ஜோதியாக தேவ உலகிற்கு செல்வாய். அவர்கள் நீ யார் என்பதை புரிந்து கொள்ளட்டும். சபையோர்களே, நன்றாக கேட்டீர்களா? அப்பொழுது கூட தான் வந்து செய்கிறேன் என்று சொல்லவில்லை. நீ பார், அதாவது எப்புகழும் தாய் நமக்குத்தான் தருகிறாள், தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே நான் அங்கே யோசித்தேன், நாம் யார் என்று சொல்வதை விட சொல்லாமல் விடுவது நல்லது. நம்மை விட மூலசக்தியின் பெயர்தான் வர வேண்டும். நம் பெயர் எதற்கு என்று தேவர்கள் முன்னால் போய் நின்றேன். நீ யார் என்று தேவர்களில் ஒருவர் கேட்க, நான் யாராக இருந்தால் உனக்கென்ன, நீ யார் என்பதை சொல் என்று சொன்னேன். அப்போது மும்மூர்த்திகள் எல்லாம் நான் ஆதிசக்தி, ஸ்ரீஓம் ஆதிசக்தி என்று நினைத்து பிரார்த்தித்தார்கள். ஆனால் நேரம் காலம் வரும்பொழுது உண்மையை சொல்லலாம், அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று இருந்தேன். உண்மையில் அவர்களும் அப்போதே புரிந்து கொண்டார்கள். இது ஸ்ரீஓம் ஆதிசக்தியிடமிருந்து வந்த சக்தி, ஆனால் தன்னை பிரகடனம் செய்து கொள்ளவில்லை. எப்போது பிரகடனம் செய்து கொள்ளவில்லையோ அது ஸ்ரீஓம் ஆதிசக்தியாகத்தான் இருக்க முடியும். திருமால் ஊர்ஜிதப்படுத்தி சொன்னார், ஏனெனில் அது பிரகடனமாக வேண்டும், அதற்கென்று ஒரு பெயர் வர வேண்டும். அதுவரையில் அது ஆதிசக்தியாகவே இருக்கட்டும். ஒரு வகையில் அப்படித்தானே என்று அவர் மும்மூர்த்திகளும் என்னை துதித்தனர். இங்கே ஆதிசக்தியாக அல்ல, ஆனால் ஆதிசக்தியாக ஜெகத்தை காக்க வந்த ஜெகன்மாதா என்று நீ வெளிவருவாயோ அன்று உனக்கு பெயரும் சூட்டப்படும். நமக்கு உதாரணம் வேணும் அல்லவா? ஒரு தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை பற்றியா நாம் பேசுவோம்? தாயை பற்றி பேசுவோமா, குழந்தையை பற்றி பேசுவோமா? தாயை பற்றி தானே, குழந்தையை பற்றி கவலைப்பட மாட்டோம். குழந்தை எதுவாக இருந்தால் என்ன, தாய் நலமாக இருக்கட்டும், தாய்க்கு உணவு தர வேண்டும், தாய்க்கு எல்லாம் தர வேண்டும், அப்படித்தானே? இது அப்படிப்பட்ட கர்ப்பவாசம் தான். அகங்காரம் அல்ல, பெருமிதம். நான் அப்படிப்பட்ட கர்ப்பவாசத்தில் தான் இருந்தேன், தாயினுள் தான் இருந்தேன், இப்போது தான் வெளியாகிறேன். அதனால் அன்று கர்வம் கொண்ட தேவர்கள் நான் பார்த்தேன், இவர்களுக்கு கர்வமும் மேற்கொண்டு இருக்கிறது, இன்னும் மூல மந்திரம் தெரியவில்லை. சரி, நேரமும் காலமும் வரட்டும், அப்போது இவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று நான் என் இருப்பிடத்திற்கு வந்து, தாய், ஸ்ரீஓம் ஆதிசக்தியை தியானிக்க தொடங்கினேன். தாயே என்று எனது வேலை தொடங்க வேண்டுமோ சொல்லுங்கள் என்று தேவர்கள் எல்லாம் திருந்துவார்கள். எல்லாம் நல்ல விதமாக முடிய வேண்டும், நீங்கள் துணை புரியுங்கள் என்று சொல்லி நான் இங்கே அமர்ந்தேன். பிறகு நீங்கள் எல்லோரும் மீண்டும் தேவியின் மூலம் மந்திரத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது திருமாலும் பிரம்மனும் ருத்ரனும் உங்களுக்கு மந்திரத்தை கொடுத்து நீங்கள் ஜபிக்க, ஸ்ரீஓம் ஆதிசக்தி தேவியானவள் என்னை பார்த்து, இனி உனக்கு வேலை வந்துவிட்டது, நீ புறப்படு, நீ வெளியாகும் நேரம் வந்துவிட்டது, வெளியாவாய், மக்களை காப்பாய். தாயே, உன்னுள் இருந்தபோது ஆனந்தத்தை அடைகிறேன், நீ இன்னுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும். மகளே, இதுவரையில் நீ என்னுள் இருந்தாய், இனிமேல் நான் உன்னுள் இருந்து செயல்பட போகிறேன். சிஷ்யர்களே, முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், தெய்வங்களில் பேதங்கள் இல்லை, ஒருத்தருக்கொருத்தர் கர்வங்கள் இல்லை, சண்டை இல்லை. யாரை வணங்க வேண்டும், என்னை வணங்கினாயா உன்னை, இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் கூறப்படும் மூட நம்பிக்கைகள். எங்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் பேதம் இல்லை, எல்லாம் ஒரே சக்தி, ஒன்றிலிருந்துதான் அனைத்தும் பிரிந்தது. தொடரும். இப்படியாக எனக்கு திருவாய் மொழிந்தாள் நமது ஆதிசக்தி. அப்போது தாயே கருணா கடாட்சி எனக்கு அருள்பாலிக்கும் எனது என்னுடைய ஜெகன் மாதா, நீ எனக்காகவே என்னுள் இருந்து இயங்க போகிறாய். தாயே, எனக்கு துணையாக என்றும் இருப்பாய் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல் என்னுள் நீ இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றும், நான் எனும் இது இருக்கக்கூடாது. தாயே, அந்த அகந்தை வராமல் நான் காப்பாற்ற வேண்டும், என்னுடன் நீ இருப்பாய். நான் என்று எப்பொழுது சொன்னாலும் தாயே, அது உன்னை தான் குறிக்குமே அன்றி நான் நான் இல்லை, நான் என்பதே ஒன்றுமே இல்லை. ஸ்ரீ எனும் ஓம் எனும் மந்திரம் வடிவமே நீதான். அந்த வடிவத்தில் ஒரு வடிவத்தை எனக்கு தந்திருக்கிறாய், அதன்படி உனது ஆட்சியாக இது அமையட்டும். நீ எப்படி நடத்துவாயோ, எப்படி விரும்புகிறாயோ அதன்படியே நான் நடத்த வேண்டும். தாயே, என் கருள் பாலியுங்கள் என்று வணங்கினேன். ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி தேவியும் என்னை ஆசீர்வதித்து, கவலை வேண்டாம் மகளே, கவலை வேண்டாம், நீ என்னிடமிருந்து பிறந்தாய், நான் உன்னுள் ஐக்கியமாகிறேன், காலமும் நேரமும் வரும்பொழுது உன்னை உலகிற்கு நானே எடுத்து வைக்கிறேன். தாயே, நான் உலகிற்கு தெரிய வேண்டுமா என்ன? நீ என்பது நீ அல்ல, அது நான் என்று தானே சொன்னாய். உன்னுருவில் நான் தெரிவேன் உலகிற்கு, என்னுருவிலும் உலகிற்கு தெரிவேன், உன்னுறவில் உன்னுல உருவிலும் நான் தெரிவேன். இரண்டும் கலியில் நடக்கப் போகிறது சிஷ்யர்களே என்று விதித்தது இது. நாம் எங்கிருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு உங்களுக்கெல்லாம் கற்பனைக்குள் இருக்கிறதா? இது கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் இது என்ன திடீரென்று இது நடக்கிறது அது நடக்கிறது. எவையும் எப்படி நடக்கும் என்று தெரியாது. ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் நல்லது என்று நினைப்போம், ஆனால் அது கெடுதலில் முடியும். நாம் கெடுதல் என்று நினைப்போம், அது நல்லதில் முடியும். அப்படி என்றால் மக்களாகிய உங்களுக்கு இன்னும் நல்லது கெட்டது தெரியவில்லை. நல்லது கெட்டது தெரிந்தால் நீங்களும் தேவர்கள் ஆகிவிடுவீர்கள் அல்லவா? அதனால் தானோ என்னவோ இந்த பிரம்மதேவன் அந்த மாயையை விட்டுவிட்டார். அந்த மாயை என்ன செய்கிறது என்றால், உதாரணத்துக்கு ஒன்று சொல்வோம், உப்பே தின்று கொண்டிருப்போம், ருச்சி வேண்டும், நல்ல ருச்சியாக வயது வரும் நல்ல ருச்சி வேண்டும் என்று தின்போம். உப்பில்லை என்றால் கோபம் வேறு வரும். அப்படியெல்லாம் கோபம் வந்து தின்ற பிறகு உடலில் ஆரோக்கிய கோளாறு ஏற்படும் பொழுது உப்பே தின்னக்கூடாது என்று வருகிறது. ஆகா, அன்று ருச்சியாக தின்றேனே, இன்று அந்த ருச்சியின் பலனை இன்று அனுபவிக்கிறார். இதுதான் மாயையின் விளையாட்டு. மாயை என்றால் ஏதோ நினைத்துக் கொள்கிறோம், இல்லை. நாம் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், திருமணம் செய்து கொள்ளாதே என்று திருமணம் செய்து கொண்டவர் சொல்வார். இன்று கூட நமது வகுப்பில் வந்தது. ஆனால் திருமணம் செய்து கொள் என்று சிலர் சொல்வார். இதன் வித்தியாசம் என்ன? நான் அனுபவித்ததை நீயும் அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் என்ன அனுபவித்தேனோ அதை நீ அனுபவிக்க வேண்டும். அது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த இளைஞர்கள் எல்லோருமே ஆஹா, திருமணம் நன்றாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். எத்தனை காலத்திற்கு? அது எவ்வளவு தூரம் நீடிக்கும்? அதனால் எதை சந்தோஷம் என்று நினைக்கிறோமோ அதுவே துக்கமாக மாறும். எது துக்கம் என்று நினைக்கிறோமோ அதுவே சந்தோஷமாக மாறும். இதுதான் இயற்கையின் நீதி. அதனால் நமக்கு துக்கமும் சந்தோஷமும் புரியாது. நாம் அப்படித்தான் நினைப்போம், நமக்கு புரியாது. அதாவது நாம் ஒன்றை வேண்டுவோம், அது கிடைக்கவில்லை என்றால், ஐயோ இது கிடைக்கவில்லை, இது மோசம், அது மோசம், இறைவன் மோசம் என்றெல்லாம் சொல்வோம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது, அப்பா அது கிடைக்காமல் இருந்ததே நல்லது என்ற பதில் வரும். இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். சபையோர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அன்று இவர்கள் அகங்கரித்த அகங்காரத்துடன் இருந்ததால் இவை நடந்தது. எல்லாவற்றிற்கும் நானும் வர வேண்டும் என்று இருக்கிறது, இவைகள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனால் நாம் எளிதில் எதையும் இவ்வளவுதான் என்று யோசிக்க முடியாது. நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டு அனைத்தும் உள்ளது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் முடிகிறது, அடுத்து தொடங்குகிறோம். அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்தின் மூன்றாம் பாகம் அல்லது நான்காம் பாகம். மூன்றாம் பாகம் முடிகிறது, நான்காம் பாகம் தொடங்குகிறது. சபையோர்களே, புரிந்ததா? தாயின் கருணை அளவற்றது. நாம் அந்த தாயின் கருணையின் கீழ் இருக்கிறோம் என்றால் அதுவே நாம் செய்த பெரிய பாக்கியமாகும். எதையும் நாம் சாதித்து விடலாம். அவள் துணை இருக்கும் பொழுது நாம் எதையும் வென்று விடலாம். கவலை வேண்டாம். இனி நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். சபையோர்களை, ஒரு வேண்டுகோள். நாம் இந்த பூமியின் கணக்குப்படி வருடத்தில் ஒரு முறை நாம் சபை கூடுவோம். என்ன நடக்க வேண்டும், தர்மம் என்ன, எது எப்படி நடக்க வேண்டும் என்று சபையில் உரையாடிவிடுவோம். என்ன சபையோர்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆம் தாயே, அது நன்மை பயக்கும். மனிதடாகத்தில் மணிகளும் உற்பத்தியாகின்றன. அவை எவை, எங்கே, எப்போது செல்ல வேண்டும் என்பதும் தாங்களே உத்தரவிட்டால் அதன்படி எல்லாம் நடக்கட்டும். ருத்ரரே, உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். யாம், நிச்சயம் சபையில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறுகிறோம். கவலைப்படாதீர்கள். அதனால் சிஷ்யர்களே, உங்களுக்கு தெரியும் வருடந்தோறும் சபை கூடுவது எதற்காக என்று இப்போது புரிந்து கொள்ளலாம். அடுத்து திருமாலை ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நேராக பத்மாசுரன் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லுங்கள். உங்கள் அதாவது மும்மூர்த்திகளை, உங்களின் பெண் சக்திகள் எல்லாம் என்னுடன் இருக்கட்டும், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி மூவருமாக என்னுள் இருப்பீர்கள். எப்போது எங்கே பிரகடனம் செய்ய வேண்டுமோ, தோன்ற வேண்டுமோ அங்கே வந்து தோன்றுவீர்கள். அதுவரை என்னுள் நீங்கள் இருப்பீர்கள். மகாவிஷ்ணுவே, தாங்கள் பத்மாசுரன் கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும், ஆனால் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அவன் நல்ல வலிமை படைத்தவன். அவனது கரங்கள் யார் மீது பட்டாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த சாம்பலும் என்ன ஆகும் என்று நாளை தெரியாது. அதை நாம் அதையும் சரி செய்ய வேண்டும். அதனால் நாம் ருத்ரரே ஆங்காங்கே நீரை தெளித்து விடுங்கள். சாம்பலின் மீது நீர் தெளித்தால் அது சாந்தியாகிவிடும். பிரம்மதேவரே, ஜபம் செய்து நீரை அவருக்கு கொடுப்பீராக. திருமாலே, தந்திரமாகத்தான் அந்த பத்மாசுரனை ஏமாற்ற முடியும். அவ்வளவு சுலபத்தில் அவனை கொல்ல முடியாது. இந்த தந்திரமாக செல்ல வேண்டும். நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையோர்களே, ரிஷிகளே, ஸ்ரீஓம் ஆதிசக்தி தேவியை குறித்து தவம் செய்யுங்கள். சப்த முனிவர்களே, சப்த ரிஷிகளே, புறப்படுங்கள். ஏனெனில் எவ்வளவு ஜபங்களும் ஹோமங்களும் செய்கிறீர்களோ அவ்வளவும் நமக்கு பலம். சிஷ்யர்களே, இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒவ்வொரு முறையும் சரஸ்வதி பீடத்தில் உட்கார்ந்து ஜபம் செய்யுங்கள், தேவி மகாத்மியம் சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்கிறாள். நாம் கேட்போம். ஆனால் அதன் மகத்துவம் பார்த்தீர்களா? எவ்வளவு நாம் செய்தால் நாம் அதற்கு பலனை பார்க்கலாம். நமக்கு வேண்டாம் பலன், உலகத்திற்கு வேண்டும். நாம் நமக்காக செய்தால் அது சுயநலமாகும். இதைத்தான் தேவி, உனக்காக செய்யாதே, நாடு சீரழிந்து கொண்டு போகிறது, எல்லா இடமும் சீரழிகிறது, நீ ஜபமேற்கொள் ஜபமேற்கொள் என்று சொல்கிறாள். அதாவது சப்தரிஷிகளுக்கு இணையாக நம்மை வைக்கிறாள். இருப்பினும் நாம் நம் மனித புத்தித்தானே, போகாதே. சரி, நாம் மேலே தொடருவோம். சப்தரிஷிகளை, உங்கள் மண்டலங்களில் உட்கார்ந்து நீங்கள் தபம் தொடங்குங்கள். ஆங்காங்கே நீங்கள் பிரகடனம் செய்து கலவரத்தை உண்டு பண்ணுங்கள். நாரத மகாமுனியே, நீங்கள் கொஞ்ச காலம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது போனால் பண்டாசுரனை சந்திப்பீர்கள். இது எங்களுக்கு பழுவு இழப்பு. அதனால் நீங்கள் ஜபம் செய்யுங்கள். ஸ்ரீஓம் ஆதிசக்தி தேவியை குறித்து இங்கே இமயத்தில் உட்கார்ந்து ஜபம் செய்யுங்கள். பிறகு அது ஆதிவியாசர் உட்காரும் சபையாகட்டும், அவர் சபையில் போய் உட்காருங்கள். ஆதிவியாசரே, இந்த நாரத முனியை அங்கே உட்கார்த்தி வையுங்கள். ஒரு விதத்தில் கட்டி போடுங்கள், இல்லையில் நாம் செயல் வீணாகிவிடும். நாரதர் செய்வது நன்மைக்குத்தான். இருப்பினும் தந்திரங்கள் வெளிவராமல் இருக்க வேண்டும். நான் அவரை எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை. அவர் வேகமாக செயல்படுவார், நான் பொறுமையாக எப்படி செல்ல வேண்டும் என்று பார்ப்பேன். இதுதான் வித்தியாசம். தாயே ஜெகன்மாதா, உலகை ஆள்பவள், உலகை காப்பவள், எங்களுக்காக நீ அவதரித்தாய். நீ என்ன கட்டளை இட்டாலும் அதை நான் மேற்கொள்கிறேன் தாயே. நாரதரே, கவலை வேண்டாம், நீங்கள் ஜபம் செய்து கொண்டே என்னென்ன எங்கெங்கே காட்சிகள் நடக்கின்றது என்று பார்த்து கொண்டு வாருங்கள். தாயே, அப்படியே ஆகட்டும். ஆதிவியாசரே, சொல்லுங்கள் தாயே, நான் என்ன செய்யட்டும்? தேவி பாகவதம் எனும் இந்த புராணத்தை தொடங்குவீராக. உங்களுக்கு துணை நாரதர் இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும். தாயே, எங்கெங்கு என்னென்ன நடக்கிறதோ அதன்வாரே நான் செய்கிறேன். வியாசரே, எதுவாக இருந்தாலும் முதலில் ஆதிசக்தி என்னும் அந்த பிந்து மண்டல கோட்டையை பற்றியும் எல்லா விதமும் தெளிவாக்க சொல்ல வேண்டும். தேவியைத்தான் முன்னின்று எடுத்து வர வேண்டும். தாயே, அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆம் செய்கிறோம். மகாவிஷ்ணு புறப்படுகிறாயா? இந்த சபை கலையட்டும். நாங்கள் மகிஷாசுரனை நோக்கி புறப்படுகிறோம் என்று நாங்கள் பெண்கள் சாரிகள். ஏனென்றால் மகிஷாசுரன் ஒரு பெண்ணின் மூலம்தான் அவனுக்கு மரணம் என்பது நிச்சயமானதால் நாங்கள் இவ்வழி புறப்படுகிறோம். பத்மாசுரனை நோக்கி மகாவிஷ்ணு புறப்படுகிறார். அடுத்தது அத்தியாயம் 5, 2-5 பாகம். அதெல்லாம் நீங்களே எழுதி கொள்ளலாம். அடுத்து என்றால் நீங்களே செய்தால் நன்மைதான். மகாவிஷ்ணு யோசிக்கிறார், இவனை நாம் எப்படி கொள்வது? இவன் அவ்வளவு சுலபமானவன் அல்ல. இவனை எந்த விதத்தில் நாம் மயக்க வேண்டும்? அந்த விதத்தில் மயக்கினால் இவன் நம் வயப்படுவான். யோசிக்கிறார், அவன் செயல்களை காண்பிக்கிறார். அவனுக்கு பெண்கள் மீது அதிக மோகம் இருக்கிறது. எந்த பெண்ணையும் தலையில் தொடாமல் இருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கிறார். ஆஹா, யாருக்குத்தான் பெண்கள் மீது மோகம் இல்லை இது என்று பார்க்கிறார். ஆனால் அவன் சபையில் எல்லோருமே அழகாக இருக்கிறார்கள். ஓ, இவன் ஒட்டுமொத்தமாக பெண்கள் மொத்தம் குத்துகை வாங்கிவிட்டானோ? எல்லா அழகிகளும் இவனிடத்தில் இருக்கிறதே என்று யோசிக்கிறார். இவர்களையெல்லாம் விட நாம் அழகாக வேண்டும், என்ன செய்யலாம்? அதை யோசிக்கிறார். யோசித்தவர், தாயே ஜெகன் மாதா, ஜெகஜனனி மாதா, ரக்ஷமாம் ரக்ஷமாம், ஸ்ரீஓம் ஜெகதாதிரி தேவியே, எனக்கு ஒரு நல்ல யோசனையும் ஒரு நல்ல அழகும் தாருங்களேன். மகாவிஷ்ணுவே, அப்படி என்ன வேணும் உங்களுக்கு யோசனை? உங்களுக்கு இல்லாததா? இல்லை, யோசனை சரியானதா என்று ஒருமுறை பாருங்கள். அடுத்து எனக்கு வடிவத்தை தாருங்கள். ஓ, பெண் வடிவம் எடுக்கப் போகிறீரோ? ஏதோ ஒரு சிறிய ஆசை. இந்த பத்மாசுரனை ஒழிக்க வேறு வழி இல்லை. அதனால் இந்த ஒரு சிறிய ஆசை வைத்திருக்கிறேன். மகாவிஷ்ணுவே, இதில் விபரீதம் ஏற்பட்டால் சந்திக்கத்தானே போகிறோம். தாயே, தங்கள் துணை இருக்கும் பொழுது என்ன பெரிய விபரீதம் நடக்கப் போகிறது? நீங்கள் துணை புரியுங்கள். தொடங்கிவிட்டீர்கள், செய்வோம். மகாவிஷ்ணுவை, ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்கள் தாயே. நீங்கள் அந்த கோட்டையினுள், அதாவது நமது சிவோம் ஆதிசக்தி தேவியின் கோட்டையினுள் புகும் பொழுது எப்படி அழகாக இருந்தீர்கள்? ஆஹா, எனக்கே என்னை பார்க்கும்போது ஆசை வந்தது. அத்தனை அழகாக இருந்தேன். அவ்வளவுதானே? அதை இங்கே பயன்படுத்தி கொள்ளுங்கள். என் ரூபம் மாற வேண்டுமே, கவலை வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சிஷ்யர்களே, புரிகிறதா? அவ்வப்போது எனக்கும் அவருக்கும் இவ்விதமாக வாதமும் தொடர்பும் எங்கிருந்தோ ஆரம்பித்தது. அவரும் என்னிடம் கேட்பார், நானும் பதிலுக்கு அவரிடம் கேட்பேன், இதை செய்து கொடு என்று. இது நமது கதையில் தெரியும் என்று நினைக்கிறேன். அழகான அந்த ஜபத்தை செய்வாய், மோகன சுந்தர மனமோகன தாரா, மயக்கும் மன்மத சுந்தரா, மோகினி அவதாரா என்று ஜபம் செய். மகாவிஷ்ணுவே, இதை நீ ஜபம் செய்வாய். உடனே மகாவிஷ்ணு உபதேசத்தை பெற்று ஜபம் செய்ய தொடங்கினார். அதன்படி அவர் உருவம் ரம்யமோ ரம்யம், மோகனமோ மோகனம், அழகோ அழகின் சிகரம் என்று சொல்லலாம். அத்தனை அழகு, எல்லார் கண்ணும் பறிக்கும் அளவிற்கு கண்ணாலேயே ஆசத்தி விடுவார். நாம் இன்று பார்க்கும் பெண்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இதற்கே நாம் எப்படியோ இருக்கிறோம். கதைக்கு போவோம். அத்தனை அழகு, ஒரு நிமிடம் பார்த்தேன், ஆகா நல்ல அழகுத்தான். இப்படியே போனால் பண்டாசுரனை கூட நாம் வதைத்து விடலாம். தாயே, ஜெகன்மாதா, தாங்கள் கொடுத்த அழகு இது எனக்காகவா வந்தது? இல்லையே, ஒரு நன்மைக்காக தாங்கள் கொடுத்து இருக்கிறீர்கள். என்னவோ, விபரீதம் இல்லாமல் நடக்கட்டும். தாயே, அதையே மீண்டும் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் தாங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆகட்டும், பார்த்து கொள்கிறேன். இவர் பண்டாசுரனை நோக்கி மோகினி போகிறாள். ஒரு வனம் அமைக்கிறாள், அழகான ரம்யமான வனம், பூக்கள் நிறைந்த வனம். அந்த பூக்கள் எப்படி மனோரகமான, மனோரகம் என்பது நல்ல வாசனை மிக்க மலர்கள், அதை செய்கிறாள். பிறகு பக்கத்தில் பால் தொட்டி, அதாவது நாம் என்ன சொல்லலாம் என்றால் குளிப்பதற்கு என்று சொல்வோம், ஆங்கிலத்தில் ஸ்விம்மிங் பூல் என்று சொல்வீர்கள், தடாகம், தமிழில் தடாகம், பாலிலான தடாகத்தை செய்கிறாள். எதற்கு இது? சரி, செய்கிறாள், பார்ப்போம் என்ன செய்கிறாள். பிறகு கண்ணை பறிக்கும் அளவிற்கு கனிகளை வைக்கிறாள். எதை பார்த்தாலும் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகு வைக்கிறாள். ஆங்காங்கே பாவையர்களை வைக்கிறாள். பாவையர்களே, அவ்வப்போது என்னை வந்து அலங்கரிப்பீர்கள் என்கிறாள். நல்ல ஒரு அழகான மரத்தில் ஊஞ்சல் இடுகிறாள். நல்ல கூந்தலும் அழகிய ஊஞ்சலில் மலரை வைத்து கொண்டு மனமயங்கும் மயக்கும் மோகனன் மோகினியாக அமருகிறாள். அவ்வழியே இந்த பத்மாசுரனின் ஆட்கள் வருகிறார்கள். ஏய், யார் நீ என்று இவளது இரு காவல் பெண்கள் கேட்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பத்மாசுரனின் ஆட்கள், எங்களிடத்தில் வந்து யார் நீ என்று கேட்கிறாயா? நீ யார்? நாங்கள் எல்லாம் அல்லி ராஜ்யத்தின் மோகினியின் கீழ் வந்தவர்கள். இது எங்கள் ராஜ்யம். உனக்கு யார் இந்த ராஜ்யத்தை கொடுத்தார்கள்? உங்கள் பண்டாசுரனுக்கு யார் ராஜ்யத்தை கொடுத்தார்கள் சொல்லுங்கள். எங்களை எதிர்த்து பேசுகிறாயா? நாங்கள் எல்லாம் அசுரர்கள், தெரியுமா? இருங்கள், நாங்கள் எல்லாம் மோகினிகள். என்ன, என்னை பார்த்தால் உங்களுக்கு மயங்கம் தெரியவில்லையா? மனிதனா நீ? ஏய், கிட்டே நெருங்காதே. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நாங்கள் எல்லாம் வீராதி வீரர்கள். வீரர்கள் எல்லாம் வெளியில், பெண்ணிடத்தில் ஒன்றும் இல்லை. போயா, என்ன சொல்கிறாய் நீ? எல்லாம் தெரிந்துதான் சொல்கிறேன். ஓ, அவ்வளவு கர்ப்பமா? இவர்கள் கூச்சல் எட்டு உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஊஞ்சலில் இருக்கும் மோகினி கை தட்டுகிறாள். யாரங்கே? மெல்லிய குரலில், அருமையான குரலில், பாடுவதா அல்லது பேசுவதா என்ற குரலில் யார் அங்கே வந்திருக்கிறார்கள்? என்ன உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று காற்றில் வருவது போல், கீதம் போல் வந்தது அவள் குரல். இந்த காவலாளிகள் வாயை பிளந்து அப்படியே நின்று விட்டார்கள். இது எங்கிருந்து வரும் குரல்? இது யார்? யோ, என்ன ஆயிற்று உனக்கு? அப்படி வாயை பிளந்து நிற்கிறாய்? ஆமாம், இப்போது பாடினார்களா அல்லது ஏதாவது சொன்னார்களா? என்ன நடக்கிறது? எங்கள் அரசி மோகினி, மோகனகுமாரி, மனம் மயங்கும், மயக்கும் அழகிய மோகினி, ஒருமுறை பார்க்கலாம். அனுமதி இல்லை. உன் தகுதிக்கு அதெல்லாம் தேவையில்லை. போ. இல்லை, அவள் யார்? முடிந்தால் உன் அசுரனிடம் போய் சொல். அசுர ராஜாவாகிய அந்த பத்மாசுரனிடம் போய் சொல். சரி, சொல்வதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? அதான் எங்களை பார்க்கிறாய? போதாதான்? எப்படியாவது மறைந்திருந்து பார்க்கிறோம். கொஞ்சம் வழி விட்டுவிடேன். இல்லை, முடியாது. அவளை பார்க்க முடியாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மீண்டும் மெல்லிய குரலில், யார் அங்கே? ஏன் கூச்சல் இடுகிறீர்கள்? என்னவாம் அவர்களுக்கு? உடனே அரசி மோகனகுமாரி, அல்லி ராணி, நமது இடத்தில் ஒருவன் வந்திருக்கிறான். ஒருவன் அல்ல, இருவர். சரி, இருவர் வந்திருக்கிறார்கள். தங்களை காண வேண்டும். என்னை காண வேண்டுமா? என்ன தகுதி அவர்கள்? யார் அவர்கள்? எதற்காக என்னை காண வேண்டும்? எதற்காக வருகிறார்கள்? நான் ஆண்களை எல்லாம் பார்ப்பதில்லையே, எதற்காக என்னை பார்க்க வருகிறாள்? ஐயோ, அனுமதிக்க மாட்டாங்களா? இல்லை, அனுமதி இல்லை. போயா. ஆமாம், இவர்கள் தான் ஆண்களையே பார்க்க மாட்டார்களே. அப்படி இருக்க எப்படி எங்கள் அசுரன் வந்து பார்க்க போகிறான்? யோ, உங்கள் அசுரன் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படவில்லை. அவளுக்கு ஏற்றது யாரோ அவர்கள் வருவார்கள். போயா, போய் வேலையை பார். இதோ பார், உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன விஷயம், நமக்குள் ஒரு சின்ன ஏற்பாடு செய்வோம். நான் மறைந்து இருந்து பார்த்துவிட்டு ஓடிவிடுகிறோம். ஏனெனில் எங்கள் அசுரன் ஒரு கிறுக்கன், அவனுக்கு சரியான வர்ணனை பெண்களை சொல்லவில்லை என்றால் அவ்வளவுதான், எங்களை அங்கேயே கை வைத்து தீர்த்து விடுவான். இப்படி எத்தனை பேர் நாங்கள் மாண்டி இருக்கிறோம். அம்மா, புண்ணியவதிகளே, உங்கள் கால்களில் விழுகிறோம். எப்படியாவது மறைந்திருந்தாவது தரிசனத்தை வாங்கி கொடுத்து விடுங்கள். நாங்கள் போய் எங்கள் அசுரனுக்கு சொன்னால் எனக்கு சன்மானம் நிறைய கிடைக்கும். அப்படி நிறைய சன்மானம் எல்லாம் வந்தால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். கேடு கட்டவனே, உனக்கு நான் கேட்கிறதா? டேய், போய் இப்படியெல்லாம் பேசாதே, இங்கே பேசக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன். தாயே, கால்களை பிடித்துக் கொள்கிறோம், மறைந்திருந்து பார்க்கிறோம், உனக்கு எந்த விதமும் நேராது. எங்கள் வேலை போனால் போகாது, நாங்கள் மறைந்திருந்து பத்திரமாக பார்த்துக் கொள்வோம். ஒருவேளை அப்படி வேலை போனால் பத்மாசுரனிடம் சொல்லி உங்களை அவருக்கு துணைவியாகவோ என்னவோ வைத்துக் கொள்ளட்டும். என்ன நினைத்து பேசுகிறாய்? ஏதோ வழி செய்யுங்கள், ஒருமுறை பார்த்து விட்டு போகிறோம். இருவரும் இவ்விருவரும் யோசிக்கிறார்கள். நேரம் வந்துவிட்டது, பத்மாசுரன் அழிவு, அதாவது நல்லதை பார்க்க போனால் பின்விளைவு என்ன என்பதை தான் வந்துவிட்டது அவனுக்கு. சரி, அப்படி போங்கள். அவர்கள் பாலில் குளிக்க வருவார்கள். குளிப்பதை பார்க்க வேண்டுமா? வருவார்கள் என்று மட்டுமே சொன்னேன், அவ்வளவு சுலபத்தில் அதையெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் அப்படி குளிக்க வரும் பொழுது ஒரு நொடி அப்படி பார்த்து விட்டு உடனே ஓடிவிட வேண்டும், அங்கே நிற்கக்கூடாது. இல்லை இல்லை, நின்றால் அவ்வளவுதான். இல்லை இல்லை, பார்த்துவிட்டு உடனே போய்விடுகிறோம். அங்கே மோகினி மெல்ல நடந்து வருகிறாள். இவர்கள் அடாடா, பாதம் கீழே இருக்கா மேலே இருக்கா? அந்த பஞ்சு போன்ற பாதமா, தாமரை போன்ற, தாமரை மேல் நடந்து வருகிறாளே. ஆகா, என்ன கால் அது? காலே தெரியவில்லை, இவ்வளவு அழகாக இருக்கிறது. எத்தனை அழகு! ஏய், சரி சரி, நாங்கள் மௌனமாகவே பார்த்து கொள்கிறோம். மறைந்திருந்து இந்த மோகினியை அவர்கள் ரசிக்கிறார்கள். இவர்கள் வெளியில் வந்து, டேய், இதை போய் அரசனிடம் எதற்கடா சொல்ல வேண்டும், நல்ல அழகி, இது நம்ம அரசனை கூட லைக் இல்லாதது, இதை போய் சொல்லுவான். டேய், நமது ராஜ்யத்துனுள் இவர்கள் இருக்கிறார்கள், சொல்லவில்லை என்றால் நாளை நமது வேலை அவ்வளவுதான். வேலை என்ன? பஸ்மம்தான். அவன் வேலை அளவு அணிக்க போகிறான், பஸ்மமாக்கி விடுவானே கோடியக்காரன். ஏய், அவனுக்கு இவ்வளோ பெரிய அழகி தேவையா? இந்த கொடுமைக்காரனுக்கு என்ன, நீயே செய்துக்கலாம் என்று பார்க்கிறாயா? அச்சு, நமக்கு இது இல்லவே இல்லை. இதுக்கு எத்தனை ராஜ்யம் கேட்குமோ? நமக்கு கையில் ஒன்றும் இல்லை, நாம் எந்த ராஜ்யத்தை கொடுப்போம்? அதனால் முடியாது. இவர்கள் நேராக பத்மாசன், பத்மாசுரனை பார்த்து இவர்கள் விரிவாக எல்லாம் சொல்கிறார்கள். அவள் பாலில் தான் குளிக்கிறாள், இவர்கள் ஏதோ நேரில் பார்த்தால் போல். அவள் பாலை விட மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனால் அந்த தோட்டம் இப்படி இருக்கிறது, நம் ராஜ்யத்தில் இப்படி ஒரு தோட்டம் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று ஒன்று மாறி ஒன்றாக அதிக ஆசை கிளப்புகிறார்கள். இந்த அதிக ஆசையை கிளப்பி கொண்டே வரும்போது இவனுக்கு ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டும், யார் அவள், அப்படி ஒரு அள்ளி எங்கே இருக்கிறாள், நம் ராஜ்யத்தில் நமக்கு தெரியாமல் ஒத்தி இருக்கிறாளா, எப்படி இருக்கிறாள் அவள், எங்கே இருக்கிறாள்? டேய், அழைத்து செல்லுங்கள். இங்கே காவல் பணிப்பெண்கள் நிற்கிறார்கள். யார் நீங்கள்? பத்மாசுரன். நான் யார் என்று போய் உன் அல்லிராணியிடம் சொல், என்னை உடனே வா என்று சொல்வாள். என்ன கூசல், யார் அங்கே? நம் நிம்மதியை அடிக்கடி கொலைக்கிறார்களே. பிரியே, என் அருமை பெண்டாட்டியே, எத்தனை அழகான குரலில் பேசுகிறாய். உன்னை கைவிடத்தான் மனம் வருமா? இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் என்று பத்மாசுரனும் மெல்லிய குரலில் சொன்னான். பிரபு, எனக்காகவே வாழ்கிறீர்களா? வாருங்கள் பிரபு. நீங்கள் உள்ளே வர வேண்டும் பிரபு. பணிப்பெண்களே, அவர் முக்கியமானவர், உங்களுக்கெல்லாம் வேண்டியவர். நாளை இந்த அல்லி ராஜ்யத்தின் அரசராக போகிறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் வெளியில் நிறுத்தலாமா? பராக்கிரமசாலி பத்மாசுரன் பண்டாசுரனின் கோட்டின் ஒரு பாகத்தில் இருப்பவர், நல்ல பராக்கிரமசாலி, எல்லா உலகையும் ஆளக்கூட வல்லமை உடையவர். பண்டாசுரனே எதிர்த்து ஆளலாம், இருப்பினும் ஒரு கட்டுமானத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட உத்தமமானவர், ஏனென்றால் பதவி கொடுத்தவனை நாம் எதிர்க்கக்கூடாது என்று ஒரு கட்டுமானத்தில் இருப்பவர். அசுரனாக இருந்தாலும் நல்ல குணமுடையவர். ஆஹா, அப்படி சொல் என் மகளே. என்னை நீ விரும்புகிறாயா? என்னை நீ பார்த்திருக்கிறாயா? பிரபு, உங்களது பராக்கிரமத்தை எல்லாம் கேட்டிருக்கிறேன். கேட்டுவிட்டுத்தான் நான் இங்கே வந்து அமர்ந்தேன். உங்களை நேரில் சந்திக்க பயம் ஒன்றும் இல்லை. அப்படி சந்திக்க கூடாது. நீ இப்படி நான் தான் உன்னை தேடி வரவேன். அதுதான் பிரபு, பெண்ணிற்கு அழகு அதுதான். ஒரு அழகான வஸ்துவை நீங்கள் தானே தேடி வர வேண்டும். எந்த அழகான வஸ்துவை தேடி போகிறாயோ அதனால் உனக்கு ஆபத்து நிச்சயம். அந்த அழகான வஸ்துவை தேடி வருகிறார்கள் அல்லவா? பிரபு, பால் தடாகம் இருக்கிறது, தாங்கள் போய் நீராடி விட்டு வரலாம். ஆ, இங்கு உனது பணியாட்கள் எல்லாம் ஓரத்தில் இருப்பார்கள். நாம் ஆனந்தமாக சரசமிடதானே நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். கவலையெல்லாம் விடுங்கள். ஆஹா, நீ சொல்லாமலே புரிந்து கொள்ளும் அறிவாளித்தான் நீ. எனக்கு தகுந்தவள்தான் பிரபு. உங்களுக்கு தகுந்தவள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கால தாமதம் நான் வந்தேன். ஏனெனில் என்னை அதற்கேற்றாற்போல் செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி சொல் பெண்ணே. இன்னும் இவ இருவர்களும் பார்க்கவில்லை. வெளியிலேருந்து இந்த உரையாடல், உள்ளிருந்து அங்கே, இது வெளியில் இருந்து இங்கே. இந்த பணி பெண்கள் பார்க்கிறார்கள். அரசே, உள்ளே சென்று நமது அரசியை பார்க்கலாமே. எதற்காக வெளியில் நிற்கிறீர்கள்? ஓ, நான் அதே மறந்து விட்டேன். நான் உள்ளிருக்கிறேனா வெளி இருக்கிறேனா என்பதையே மறந்து விட்டேன். அர்த்தம் என்ன? உன் மூட தனம் உன்னை மறைக்கிறது. உன்னால் எதுவும் புரிந்து கொண்டு நடக்க இயலவில்லை. அந்த மாயையின் விளையாடல் இங்கே தொடங்கிற்று. பிரியே, எங்கே இருக்கிறாய்? பிரியே, என் ஹிருதய ராணியே, எனது தெய்வமே, என்னை ஆட்கொண்ட தேவியே, எங்கே இருக்கிறாய் அம்மா? மெல்லிய புன்னகை பூக்கிறார் மோகினி. ஆஹா, முத்துக்கள் கொட்டிவிட்டதோ? இவ்வளவு அருமையாக புன்னகை செய்கிறாயே, எங்கம்மா இருக்கிறாய்? ஆஹா என்று அந்த வனத்தை சுற்றி பார்க்கிறான். பழம் அவன் தலைமீது பட்டென்று ஒன்று அடிக்கிறது. என்ன? ஆஹா, கனியா, இந்த வனம் இவ்வளவு ரம்யமாக நான் பார்த்ததே இல்லையே. எத்தனை ரம்யமாக இருக்கிறது. பிரியே, இதையெல்லாம் நீயாகவா செய்தாய்? நாதா, நான் இல்லை. இவையெல்லாம் எனது பணிப்பெண்கள் தான் செய்தார்கள். நான் அருமையாக வாழ. அந்த பணிப்பெண்களை விடு, நானே உனக்கு பணி செய்து இந்த வனத்தை அருமையாக்குகிறேன். நாதா, அதை தான் நானும் விரும்புகிறேன். என் பக்கத்தில் இன்னார் யாசனத்தில் தாங்கள் அமர்ந்தால் அது எவ்வளவு அழகாக இருக்கும். இந்த பணிப்பெண்களுடன் நான் இன்னும் எத்தனை காலம் போராடுவேன்? பெண்ணே, கவலையே வேண்டாம். இனி பணிப்பெண்களே தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கெல்லாம் எனது சபையில் வேலை தருகிறேன். இங்கே யாரும் இருக்கக்கூடாது. பிரபு, அவர்களுக்கு காவல்? நானே காவல் இருப்பேன். யாரையும் பக்கத்தில் அண்ட விட மாட்டேன். பிரியே, யாரையும் நம்ப முடியாது. ஆமாம், யாரையும் நம்ப முடியாதுதான். அதனால் நீங்களே பக்கத்தில் இருப்பீர்களா? ஆம், நானே பார்த்துக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் நன்றி பிரபு, நாங்கள் எல்லாம் புறப்படுகிறோம். சந்தோஷமாக, குதூகுலமாக, நன்றாக இருங்கள் எங்கள் ராணியுடன். ஆ, பிறகு வந்து பாருங்கள். இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நீ உயிருடன் இருக்கிறாயா என்பதையா பார்ப்போம். பத்மாசுரன் உள்ளே நுழைகிறான். வனத்தினுள் ஒரு அரியாசனத்தில் ஒரு ஆசனம் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ராணியின் ஆசனம் போல் ஒன்று நீட்டாக இருக்கும். நமது குடிலில் இருக்கிறது, பார்க்கலாம் வேண்டுமானால். அதில் காலை மேலே வைத்து கொண்டு ஒய்யாரமாக தலைமுடியை கீழே சாய்த்து கொண்டு கையை இப்படி வைத்து கொண்டு அப்படி ரம்யமாக பார்க்கிறார். பிரபு, தாங்களாது வாருங்கள் என்றார். பத்மாசுரன் தூரத்தில் நின்று பார்க்கிறான். இவளுக்கு நான் துணையாக முடியுமா? இத்தனை அழகா, எனக்காகவா இவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள்? என்ன இது? ஒருவேளை இந்த பண்டாசுரனின் சூழ்ச்சி ஏதாவது இருக்குமோ? ஏனென்றால் இவள் இப்படி ஒரு அழகை வைத்து நம்மை ஏதோ செய்கிறாரா? அவருக்கு நம்மை செய்து என்ன ஆக வேண்டும்? நாம் தான் அவருக்காக நாய் மாறி உழைத்து கொண்டிருக்கிறோமே. இது யாருடைய வேலையாக இருக்கும்? அப்படியெல்லாம் எதற்கு யோசிப்பான்? பிரபு, தாங்கள் ஏதோ அங்கேயே நின்று யோசிக்கிறீர்களே. என்னை விரும்பவில்லையா? காலம் காலமாக உங்களுக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அழகு உங்களுக்கு பொத்தவில்லையா, போந்தவில்லையா, பிடிக்கவில்லையா? என் குரல் இனிமை இல்லையா? ஐயோ, நான் அதையெல்லாம் சொல்ல வரவில்லையே. இப்படியெல்லாம் சொல்கிறாயே, ஒரு நிமிடத்தில் நீ யாராக இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். பிரபு, எத்தனை பெண்களை பார்த்த நீங்கள் யார் அவர்கள் என்று கேட்டா போனீர்கள்? எதற்காக பிரபு என்னை மட்டும் பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? இல்லை, உன் அழகு, என் அழகே உங்களுக்கு பயமாக இருக்குது, அபாயம் என்று நினைக்கிறீர்களா? பெண்ணே, அப்படி அல்ல. வேண்டாம், விட்டுவிடலாம். இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். மேலே செல்வோம். பெண்ணே, எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. பிரபு, எனக்கும் உங்களை பிடித்திருக்கிறது. உங்கள் வீரம் என்ன, பராக்கிரமம் என்ன, உங்கள் தோள்கள் என்ன, எப்படி இருக்கிறீர்கள்? ஆஹா, அது கிடைக்குமா எனக்கு? பெண்ணே, இனி கவலைப்படாதே. எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். எல்லாம் என்னுடைய இடம். என்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி, நீங்கள் இருப்பினும் ஒருவர் கீழ்த்தானே இருக்கிறீர்கள். ஆமாம் பெண்ணே, ஒன்று மட்டும் சரி, நீ சம்மதம் சொல்லி தெரிவித்து விடு. நாம் இருவரும் நன்றாக ஆட்சி செய்து நல்ல ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரனின் மூலம் இந்த பண்டாசுரனையும் நாம் ஆள வேண்டும். அப்படி சொல்லுங்கள். இதுதான் நல்ல ஒரு வீரனுக்கு அழகாகும். இதுதானே நான் வேண்டுவது. உங்களுக்கு ஒரு நல்ல புதல்வனை நான் தருகிறேன் என்றால், ஆஹா, நான் எத்தனை பாக்கியம் செய்திருப்பேன். இவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பனை எனக்கு தந்திருக்கிறீர்கள். நிச்சயம் அதை நாம் செய்கிறோம் என்று கூறுகிறார் இந்த மோகினி. இனி என்ன நடக்கிறது? இருவரும் காதலிக்கிறார்கள். மோகினி காதல் போல் நடிக்கிறாள். இருவரும் காதலிக்கிறார்கள். அருமையாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். பிரபு, தங்களுக்கு நடனமாட தெரியுமா? எங்கே இந்த கலைநயனம் எல்லாம் எங்களுக்கு ஏது? அவையெல்லாம் கிடையாது. எப்படியோ இருந்தோம் நாங்கள். சரி பிரபு, நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேனே. நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் இந்த கலை நயனத்தை. கலை ஆரம்பிக்கிறாள் கற்றுத்தர. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நாட்டிய பாவனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆஹா, நமது மோகினியும் இவ்வளவு அழகாக நடனம் ஆடுகிறாளே என்று ஒரு புறம் ஈசனும் பிரம்மனும் பார்க்கிறார்கள். ஆஹா, இவள் இப்படியெல்லாம் திருமால் ஆடி நாம் பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு ரம்யமாகவும் நாட்டியம் ஆடுகிறாரே என்று அவர்களும் ரசிக்கின்றனர். மோகினி அழகாக நாட்டியம் ஒவ்வொரு தினமும் நாட்டியம் ஆடிக்கொண்டே வந்து சொல்லிக்கொண்டே வருகிறாள். ஒரு தினம் யோசிக்கிறாள், இனி உனக்கு முடிவு வைக்க வேண்டும் என்று மீண்டும் நாட்டியத்தை தொடங்குகிறாள். என்ன, நாட்டியம் ஆடலாமா? பிரியே, நான் இப்போது நன்றாக ஆடுகிறேன் அல்லவா? சரிசமானமாக இருக்கிறீர்கள். என்னை விட மிஞ்சி விடுவீர்கள். அப்படி சொல், ஆடுவோம். இருவரும் ஆடுகிறார்கள். ஆடிக்கொண்டே வரும் பொழுது மோகினி தன் கரத்தை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொள்கிறாள். பாவனை இதுதான் என்று தான் வாங்கிய வரனையெல்லாம் மறந்து பத்மாசுரன் தன் தலையில் தன் கரத்தை வைத்து பஸ்மமாகி விடுகிறான். உடனே பிரம்மதேவர் ஜபித்திருந்து கொண்டிருந்த ஜலத்தை அந்த பஸ்மத் மீது ஈசன் தெளிக்கிறார். தெளித்து முடிக்கிறார். இந்த அத்தியாயம் இதில் முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். சிவம்.